கொடுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் உண்டாக்கின நீதியின் மார்க்கத்தை எல்லாரும் புரிந்து கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனோடு என்றென்றும் உண்மையாய் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறார். மறுபடியும் நீதியின் பாதை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து பாடங்களை நீங்கள் கேளுங்கள், கவனியுங்கள். அன்பானவர்களே, இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பாபேல் கோபுரம். பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம். நமது கடந்த பாடத்துடன் இறை தூதர் நூஹ் நபி அவர்களை பற்றிய பாடம் நிறைவடைந்தது. ஆதமின் சந்ததிகளின் பாவத்தின் காரணமாக எப்படி இந்த உலகத்தை இறைவன் அழித்தான் என்பதையும் பார்த்தோம். 100 ஆண்டுகளுக்கு மேல் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் தருணத்தை கொடுத்தான். நூஹ் நபி கப்பலை கட்டினார். இந்த கப்பல் இறைவாக்கை நம்புகிறவர்களுக்கு ஒரு அடைக்கலமாய் இருந்தது. ஆனாலும் நூஹ் நபியும் அவருடைய குடும்பத்தினரும் தவிர வேறு யாரும் அவர்களுடைய பாவத்திலிருந்து விலகவில்லை, அல்லது இறைவனை அல்லது இறைவாக்கினை அவர்கள் நம்பவில்லை, அதன் மேல் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. நீதியும் உண்மையும் உள்ளவருமான இறைவன் தாம் வாக்கு பண்ணினபடியே செய்தான். கப்பலின் கதவு வழியாக நுழையாத அனைவரையும் இறைவன் அழித்துவிட்டு நூஹ் நபி அவர்களையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றினான். இன்று நாம் மறுபடியும் தௌராத் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். நூஹ் நபியின் காலத்தை, அதை தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நூஹ் நபி அவர்களுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற 3 மகன்கள் இருந்தார்கள். இந்த 3 மகன்களில் குடும்பத்தினையும் நூஹ் நபி அவர்களையும் அவருடைய மனைவி அவர்களையும் இறைவன் காப்பாற்றினார். அதற்கு பிறகு நூஹ் நபி அவர்களுடைய இந்த 3 மகன்களின் குடும்பத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் மக்கள் மீண்டும் பெருகினார்கள். இதை நம்ம இறை புஸ்தகத்திலே, இறைவாக்கியத்திலே வாசிக்கிறோம். சேம் யூதர் மற்றும் அரபியர்களின் தகப்பனானார். ஆப்பிரிக்கா மற்றும் சீனாவின் பெரும்பாலான மக்களுக்கு காம் தகப்பனாக ஆனான். ஐரோப்பியர்களுக்கு யாபேத் தகப்பனாக ஆனான். ஸோ இந்த 3 பேர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த ஜனங்கள் பெருகத் தொடங்கினார்கள். உலகத்தில் உள்ள ஜனப்பெருக்கத்தை குறித்து உங்கள் அறிவை வளர்க்க அல்லது பெருக்க விரும்பினீர்களானால் நீங்கள் தௌராத்தின் முதல் புஸ்தகம் 10-11 சூராக்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் இன்சானினுடைய பெருக்கம் எப்படி ஏற்பட்டது, உலக அழிவுக்கு பிறகு, அந்த பெருவள்ளத்திற்கு பிறகு இன்சானுடைய வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதை இந்த 10-11 சூறாவில், தௌராத்தின் முதல் புஸ்தகம் 10-11 அந்த சூறாக்களிலே நாம் பார்க்க முடியும். என்றாலும் இன்று நூஹ் நபி அவர்களின் பிள்ளைகளான சேம், காம், யாப்பேத்தின் மூலமாக உலகத்தின் பெருக்கம் எப்படி ஆனது என்று அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்க வைக்க முற்படுகிறேன். அதாவது மீட்பரின் வம்சாவழியில் இருக்கும்படியாக இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சேம். மீட்பர் இந்த உலகத்திற்கு வருவார். அதனால்தான் இறைவேதத்தில் சேம் அவர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேமின் வயிற்றிலிருந்துதான் இறைவாக்கினர்களும் மீட்பரும் வந்தார்கள் என்பதை இறைவாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறே பூமியின் எல்லா மக்களும் நூஹ் நபியின் மூன்று மகன்கள் மூலமாக வந்தவர்கள்தான். நீங்களும் நானும் செனகல் மக்கள், காம்பியா, மௌரித்தோனியா மற்றும் ஆப்பிரிக்கா மக்களும், அத்துடன் உலகத்தில் மற்ற அனைத்து மக்களும், இன்று வாழும் அனைவரும் நூஹ் நபியின் வழித்தோன்றல்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் நூஹ் நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் கொண்டு அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்ற ஒரு கப்பலை உருவாக்கினார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்று நாம் இங்கே உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இறைவன் அவர்கள் இப்ராஹிம் நூஹ் நபி அவர்களிடத்தில் அந்த பேழையை கட்ட சொன்னபோது, கப்பலை கட்ட சொன்னபோது, அந்த கப்பலை கட்டும்படியாக நூஹ் நபி அவர்கள் ஈமான் கொண்டு அந்த கப்பலில அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டு வெள்ளத்தினுடைய பெருக்கத்திற்கு பிறகு வெள்ளம் வற்றி அந்த குடும்பம் கீழே இறங்கி அந்த நூஹ் நபி அவர்களுடைய மக்கள் மூலமாக சந்ததிகள் உருவானபடியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அழிந்து போகாமல் உயிரோடு கூட இருக்கிறோம். அன்றைக்கு வெள்ளத்தில் நூஹ் நபியும் அவருடைய மக்களும் அழிந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மனித குலம் இந்த உலகத்திலே இருக்காது. தௌராத்தின் முதல் புஸ்தகமாகிய புஸ்தகத்தில் 9வது சூரா 1வது ஆயத்தின்படி இறைவன் அவர்களுக்கு சொன்னான், இவ்விதமாக பூமியின் அழிவிற்கு பிறகு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உருண்டோடினபோது பூமியில் ஏராளமான ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இந்த பூமியின் மேல் ஏராளமான ஜனங்கள் வசித்து வந்தார்கள். கவனியுங்கள், மீண்டும் உலகம் பாவத்தினாலே பாதிக்கத் தொடங்கினது. நூஹ் நபியும் அவருடைய மகன்களும் ஆதமின் சந்ததிகளாயிருக்கிறபடியினாலே அவர்களுக்குள்ள இருந்த அந்த பாவம், அவர்கள் கப்பேழைக்குள் நுழைந்தபோது இறைவன் அவர்களை காப்பாற்றினாலும் அவர்களுடைய பாவமானது மன்னிக்கப்படவில்லை, அல்லது அவனுடைய பாவம் அவர்களுக்குள்ளேயே இருந்தது. அவர்கள் வெளியே வந்து இறைவனுடைய கட்டளையின்படி தங்களுடைய சந்ததிகளை பெருக்கின போது, தங்களுடைய சந்ததிகளை இந்த பூமியில அவர்கள் பெருகச் செய்த போது, அந்த ஆதமின் பாவமானது நூஹ் நபியின் மூலமாக, அவருடைய பிள்ளைகள் மூலமாக அந்த இனப்பெருக்கத்திலே அந்த மக்களுக்குள்ளே இருந்து மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பாவத்திற்கு உள்ளானார்கள் என்பதை இறைவாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. உலகத்தை அழித்த பெருவெள்ளமானது இன்சானுடைய பாவ சுபாவத்தை அழிக்கவில்லை, மாற்றவில்லை, அழிக்கவும் முடியாது. அதனால்தான் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள், பாவிகளாகவே வாழ்கிறார்கள். நூஹ் நபி அவர்கள், ஆத நபியினுடைய சந்ததி சேம், நூஹ் நபியினுடைய சந்ததி சேம், காம், யாபேத், நூஹ் நபியினுடைய சந்ததி, இவர்களுடைய சந்ததிகள் ஆதமினுடைய பாவத்தை சுமந்தவர்களாக, அல்லது ஆதமினுடைய பாதம் மூலமாக உண்டான பாவத்திற்கு அந்த பாவத்தன்மை இவர்களுக்குள்ளே உடையவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். பெருவெள்ளத்திற்கு பிறகு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, நூஹ் நபியினுடைய சந்ததியினர் இறைவனை பற்றியும் இறைவனின் நாட்டத்தை பற்றியும் கவலைப்படவில்லை என்பது வருத்தமான ஒரு காரியம். கவனியுங்கள், உண்மை என்னவென்றால் அவர்கள் தங்கள் முன்னோர்களை இறைவன் மேலும் ஈமான் கொண்டதைப் போல இவர்கள் இறைவாக்கின் மீதும் இறைவன் மீதும் ஈமான் கொள்ளவில்லை. இவர்கள் இறைவனை மறந்துவிட்டார்கள். உயிர், மூச்சு, சூரிய ஒளி, மழை, காற்று மற்றும் உணவு போன்றவற்றை இறைவன் வழங்கினதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை. இறைவனை இவர்கள் மறந்து போனார்கள். இறைவன் தனது உண்மையை நிலைநிறுத்தும்படியாக மேகங்களின் மேல் வைத்த வானவில்லின் அர்த்தம் என்ன என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போனது. இறைவாக்கு அதை பற்றி என்ன கூறுகிறது என்பதை கேளுங்கள். ரோமர் என்கிற புஸ்தகத்திலிருந்து முதலாவது ஆயத்திலிருந்து, முதலாவது சூராவிலிருந்து 21 முதல் 25 ஆயத்துக்கள் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இஞ்சில் என்னும் புஸ்தகத்தில் ரோமர் என்ற பகுதி, அதில் 1 ஆயத்தில் 21 முதல் 25 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டிகளை சேவியாமல், சிருஷ்டியை தொழுது கொண்டு சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். காயினையும் அவனுடைய சந்ததிகளைப் போலவே நோவாவினுடைய சந்ததிகள், அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாறிப்போனார்கள். அநீதியை பின்பற்றவும் முடிவு செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு மதம் இருந்தது, ஆனால் அது ஒரு தவறான மதமாக இருந்தது. ஏனென்றால் அது இறைவனால் அல்ல, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நீதியின் மார்க்கம் அல்ல. ஏனென்றால் அது இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நீதியின் பாதையுடன் ஒத்துப்போகவில்லை, பொருந்தவில்லை. அவர்கள் இறைவனின் மேன்மையான வார்த்தையை கேட்கவில்லை, அவர்கள் சைத்தானின் வார்த்தையை கேட்கத் தொடங்கினார்கள். சைத்தானுடைய வார்த்தையின் மேல் ஈமான் வைத்தார்கள். நூஹ் நபியின் 2 மகனான காமின் வழியில் வந்த நிம்ரோத் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான். நிம்ரோத் வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு, சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவன். நிம்ரோத் என்ற வார்த்தைக்கு அல்லது நிம்ரோத் என்ற பெயருக்கு கிளர்ச்சி என்று அர்த்தமாகும். நிம்ரோத் மிகவும் புத்திசாலி, ஆனாலும் இறைவனை அறியவில்லை. அவன் இறைவனின் வார்த்தையை தள்ளிவிட்டு சைத்தானின் வார்த்தையையும் காயின் வழியையும் நோஹ் நபியின் சந்ததிகளில் ஒரு பிரிவினரின் வழிகளையும் பின்பற்றினான். நிம்ரோத் பல பெரிய நகரங்களை கட்டினான். மேலும் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்க திட்டமிட்டான். நிம்ரோத் கட்டின அந்த பெரிய நகரத்தை பற்றி தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 11 சூராவில் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக்கு அல்லது இறைவன் கூறுவதை கவனியுங்கள். தௌராத் என்னும் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகத்தில் பதினொன்றாவது சூரா 1-4 ஆயத்துக்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே ஆதாமின் சந்ததியார் ஒரு நகரத்தையும் வானத்தைத் தொடும் அளவுக்குள்ளான ஒரு உயர்ந்த கோபுரத்தையும் கட்ட திட்டமிட்டதை காண்கிறோம். அவர்கள் ஏன் அந்த உயரமான கோபுரத்தை கட்ட திட்டமிட்டார்கள்? நிம்ரோத்தும் அவனுடைய கூட்டத்தாரும் இந்த உலகத்தில் தங்களுக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சேர்த்து வைக்க அவர்கள் திட்டமிட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் செய்ய திட்டமிட்டது இறைவனுக்கு பிரியமில்லாததாக காணப்பட்டது. நூஹ் நபியினுடைய சந்ததிகள் பூமியில பெருகும்படி இறைவன் சொல்லியிருந்தான். இன்சானை படைத்த இறைவன் இந்த துனியாவில் இன்சானுக்கு சிறந்தது எது என்பதை அறிந்திருந்தான். இருந்தாலும் நூஹ் நபியின் சந்ததியினர் இறைவனின் எண்ணத்திற்கு கவலைப்படாதவர்களாகவே இருந்தார்கள். சைத்தானைப் போலவே இவர்களும் தாங்கள் இறைவனை விட புத்திசாலிகள் என்று நினைத்தார்கள். சைத்தானைப் போலவே அவர்களுடைய இருதயமும் பெருமையினால் நிறைந்திருந்தது. இதை இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது. இஞ்சிலின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகம் 23:21 மூன்றாவது புஸ்தகத்தில் 16:15 இன்னும் சில ஆயத்துகள் இப்படியாக சொல்லுகிறது. நான் வரிசை கிரமமாக அதை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ள மென்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அன்பானவர்களே, இப்பொழுது அந்த வாசித்த வசனத்தில் நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, இறைவன் நம்மை குறித்து மேன்மையாக சொல்ல வேண்டும் என்று அந்த கருத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நிம்ரோத்தின் காலத்தில் ஆதாமின் சந்ததியினரில் பெரும்பாலானவர்கள் இறைவனை மதிக்கவில்லை. இறைவனோ அல்லது இறைவாக்கோ தங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு போதிக்கவோ உபதேசிக்கவோ யாரும் தேவையில்லை என்றும், தாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள். இன்று வரையிலும் உலகில் ஆதாமின் சந்ததிகளில் அநேகர் இப்படித்தான் நினைக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தங்கள் கை கால்களை அசைத்து சில நேரங்களில் நன்மையான காரியங்களை அவர்கள் மறுக்கிறதைப் போல சிறுபிள்ளைத்தனமாக இவர்களுக்கு முன்பாக இறைவனால் கொண்டு வரப்படுகிறதான நன்மையான காரியங்களை இவர்கள் மறுக்கிறதை காண்கிறோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் என்னை கவனித்துக் கொள்ள முடியும், என்னுடைய மரபுகள் சரியானவைகள், என்னுடைய மதம் சிறந்தது, அது எனக்கு போதும், என்னுடைய நிலை எனக்கு சரியானது, என் மக்கள் உயர்வானவர்கள், என்னுடைய கோத்திரம் சிறந்தது, நான் புத்திசாலி, என் பெயர் மிகவும் முக்கியமானது, என் விஷயங்கள், என் படைப்புகள், என் விருப்பங்கள் இவைகளெல்லாம் மேன்மையானவைகள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நலனுக்காகவே பிரயாசப்படுகிறார்கள். அந்த சுதந்திர உணர்வுகள் உலகின் சண்டையையும் போர்களையும் போராட்டங்களையும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இறைவன் அப்படிப்பட்ட ஆவியை வெறுக்கிறான். காரணம், இறைவனின் பெயர் மட்டுமே புகழப்படுவதற்கு தகுதியாயிருக்கிறது. ஏசாயா என்ற இறைவாக்கினன் இப்படியாக கூறுகிறார். அவர் தமது புஸ்தகத்திலே 42 சூரா 8 ஆயத்தில் இப்படியாக கூறுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், என்னுடைய மகிமையை நான் மனிதர்களுக்கோ அல்லது விக்கிரகங்களுக்கோ நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். வான் உயரத்திற்கு கோபுரத்தை கட்ட நினைத்தவர்கள் இறைவனின் புகழை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த மகிமையை மட்டுமே நாடினார்கள். அவர்களுடைய படைப்பாளனாகிய இறைவனுக்கு இதனால் எந்த புகழ்ச்சியும் இல்லை. அக்காலத்தில் இருந்த பல மதத்தவர்கள் நிச்சயமாக இறைவாக்கினை நிராகரித்தார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வழியில் ஜன்னத்தை அடைய முடியும் என்று நினைத்தார்கள். யோசித்து பாருங்கள், வெள்ளப்பெருக்கத்திற்கு பிறகு, சுமார் 500 வருடங்களுக்கு பிறகு, இன்சான் தங்களுடைய சொந்த வழியில் சென்று இறைவனை மறுதளித்தனர். அதனால்தான் இறைவாக்கு இப்படியாக சொல்லுகிறது. இஞ்சீல் என்கிற புஸ்தகத்தில் அதிலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டபடியே, மெய்யாக அந்த பழமொழியின்படியே அவர்களுக்கு திரும்பினது. இப்பொழுது வாசித்த அந்த இறைவாக்கின்படியாக மறுபடியும் ஜனங்கள் தங்களுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். இறைவனை பற்றியோ, இறைவன் மேல் வைக்கக்கூடிய ஈமானை பற்றியோ, இறைவனுடைய கட்டளையை பற்றியோ அவர்கள் கவலைப்படவில்லை. இறைவன் என்ன செய்தான்? இறைவனிடமிருந்து பிரிந்து சுதந்திரமாக மனிதன் வாழும் திட்டத்தை அவன் புறக்கணித்தானா? தனக்கு எதிராக கலகம் செய்தவர்களை அவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை, அவன் அப்படி செய்யவில்லை. இறைவன் செய்ததை இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது. தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 11:5-7 முடிய 11 சூரா 5-7 ஆயத்துக்கள் முடிய நான் வாசிக்கிறேன். இறைவன் இவர்களுடைய திட்டத்திற்கு எதிராக என்ன செய்தான் என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். நாம் இறங்கிப் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இன்சானுடைய பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகப் பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வாழ்கின்ற பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. இவ்விதமாக நிம்ரோத்தும் மற்றவர்களும் எடுத்த தங்கள் சொந்த நினைவுகளை, திட்டங்களை இறைவன் எப்படி தாறுமாறாக்கினார் என்பதை இதுவரை உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரே பாஷையைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி இறைவன் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினான். நூஹ் நபியினுடைய சந்ததியினரை இறைவன் பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டதை நீங்கள் நினைவு கொள்வீர்கள். இறைவன் மக்களை உலகமெங்கும் பறந்து கிடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் நிம்ரோத் மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இறைவன் அவர்களுடைய பாஷையை சிதறடித்து அவர்களின் நோக்கத்தை சிதறடித்தான். இறைவன் அவர்களை பூமி எங்கும் சிதறடித்தான். இன்று உலகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான நாடுகளும் தேசங்களும் அதில் ஆயிரக்கணக்கான மொழிகளும் இருப்பதற்கு காரணம் இதுதான். உலக மொழிகளை கலக்கும் ஒரு முழுமையான வேலையை இறைவன் செய்தான். செனகல் என்கிற இடத்தில் மட்டும் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? கவனியுங்கள், நமது இறைவன் எவ்வளவு பெரியவன், சர்வ வல்லமையுள்ளவன். இறைவனுக்கு எதிராக ஒரு மனுஷன் எப்படி போர் செய்ய முடியும்? இறைவனின் திட்டத்திற்கு எதிராக ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய திட்டத்தை கொண்டு வர முடியும்? அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெரிய பாறையின் மேல் அல்லது ஒரு பெரிய பாறையோடு கூட மோதுகிற ஒரு கோழி முட்டையைப் போல காணப்படும். ஒரு கோழி முட்டை ஒரு பெரிய பாறையில் மோதும் பொழுது அந்த பாறைக்கு ஒன்றும் ஏற்படாது, அதே நேரத்தில் அந்த முட்டை உடைந்து போவதைப் போல மனிதன் இறைவனோடு கூட மோதும் பொழுது, இறைவனுக்கு நிகராக தன்னை கொண்டு வர நினைக்கும் பொழுது அந்த முட்டையின் கதிதான் மனிதனுக்கும் ஏற்படும். இறைவனிடமிருந்து வரும் இந்த வாக்கியங்களை கேளுங்கள். எரேமியா என்று சொல்லக்கூடியதான ஒரு இறைவாக்கினன் எழுதின புஸ்தகத்தில் 9வது சூரா 23-24 ஆகிய ஆயத்துக்களிலே இறைவன் இப்படியாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனியுங்கள், இறைவனை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகிறது. நம்மை குறித்து அல்லது நம்முடைய எந்த ஒரு நிலையை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டுவது இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதனாலதான் இந்த வாக்கியம் இப்படியாக கூறுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் இறைவனை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி. இறைவன் நாடினால் அடுத்த நம்முடைய பாடத்திட்டத்தில் ஆரம்பம் முதல் இதுவரை படித்தவைகளை, படித்த காரியங்களை மறுபடியும் ஒரு விசை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர நாம் பிரயாசப்படுவோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு இறைவாக்கை கூறி இந்த நாள் நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறேன். இஞ்சியலின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டதான ஒரு இறைவாக்கு. அந்த இறைவாக்கு இப்படியாக சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த வாக்கியத்தோடு கூட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவாக்குகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய பாடத்திட்டத்தை இதே போல அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று கூறி நாங்கள் விடைபெறுகிறோம். ஆமேன், ஆமேன்.